ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே முதலாவதான சிருஷ்டி கண்டம், அத்தியாயம் 5. சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, பகவான் ஸ்ரீஹரி மறைந்து அருளிய பின்பு நாரத மகரிஷி சிவத்தலங்களை பக்தியோடு தரிசனம் செய்தவாறே உலகை சுற்றி வந்தார். இவ்வாறு பூப்பிரதட்சிணம் செய்தவாறே இக பரநலன்களை அளிக்கும் பல பல சிவலிங்கங்களை அன்போடு காதலாகி கசிந்து உருகி தரிசித்தார். தெய்வீக தரிசனம் கொண்ட நாரதர் மன தூய்மையோடு தீர்த்த யாத்திரை செய்து வருவதை அறிந்த சிவகணங்கள் இருவரும் அவர் தந்த சாபத்தில் இருந்து விடுதலை பெற விரும்பி அவரிடம் சென்று திருவடிகளை பக்தியோடு வணங்கி வேண்டினர். சிவகணங்கள் வேண்டுகின்றனர், பிரம்மதேவரின் திருமகனாரே, நாங்கள் இருவரும் தங்களுக்கு அபராதம் செய்த சிவகணங்கள். மன்னன் மகள் ஸ்ரீமதியின் சுயம்பரத்தில் உங்கள் மனம் மாயையில் மயங்கி சிவபெருமானது அருளானைப்படி எங்களை சபித்தீர்கள். அப்பொழுது சமயம் சரியில்லாததால் எங்களை காத்துக் கொள்ள மௌனம்தான் சிறந்த உபாயம் என எண்ணி வாழாயிருந்தோம். நாங்கள் எங்கள் தீவினைக்கான பயனைத்தான் பெற்றோம். ஆகவே இதில் எவரது குற்றமும் இல்லை. இப்பொழுது தாங்கள் மனம் மகிழ்ந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். நாரதர் கூறுகிறார், நீங்கள் இருவரும் சிவபெருமானின் கணங்கள், சான்றோர்களால் கொண்டாடப்படுபவர்கள். இப்பொழுது மயக்கமின்றி உள்ள நான் உண்மையான நலனை கூறுகிறேன். உண்மையில் முதலில் என் மனம் கலங்கி இருந்தது, மயக்கத்திற்கு ஆட்பட்டிருந்தது. ஆகவேதான் உங்களை சபித்தேன். நான் கூறியபடித்தான் நடக்கும். ஆனால் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை கூறுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். விஸ்ரவஸ் என்னும் முனிவருக்கு குழந்தைகளாக பிறந்து 10 திசைகளிலும் ராவணன் கும்பகர்ணன் என்று புகழ் பரவி வாழும் ராட்சச அரச பதவி பெறுவீர்கள். பெருவலி பெற்றவர்களாக, பெரும் செல்வந்தர்களாக, பேராண்மை பெற்றவர்களாக, மூவுலகங்களுக்கும் அரசர்களாக புலனடக்கம் கொண்டு பரமசிவ பக்தர்களாக விளங்குவீர்கள். சிவபெருமானுடைய மற்றொரு சுரூபனான சிவன் நாராயணது திருக்கரங்களால் இறப்பை பெற்று திரும்ப உங்கள் பதம் வந்து அடைவீர்கள். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, நாரத மகரிஷி கூறியதை கேட்ட சிவகணத்தவர் இருவரும் மகிழ்ச்சியோடு தங்கள் இருப்பிடம் திரும்பினர். ஸ்ரீ நாரதரும் மனமகிழ்ச்சியோடு சிவபெருமானை நினைந்தவாறு சிவத்தலங்களை தரிசித்துக் கொண்டே இப்பூமண்டலத்தை சுற்றி வந்தார். முடிவில் சிவனது சுரூபமான காசியம்பதியை அடைந்தார். அது அனைத்திலும் மேலாக சிறந்து விளங்குவது, சிவனது அருளை அள்ளி அள்ளி தருவது. சிவனுக்கு உகந்த இடம் அதுவே. அந்நகரத்தை சேவித்த நாரதர் பிறவி பயனை பெற்றார். ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசித்த அவர் ஆனந்தம் மேலிட காதலாகி கசிந்து உருகி இறைவனை பூஜித்தார். நாரதர் பிறவி பயனை பெற்ற மகிழ்ச்சியோடு பன்முறை வணங்கி சிவத்தின் பெருமையை நினைந்து அதை வர்ணித்துக் கொண்டே பிரம்மதேவரது உலகை அடைந்தார். சிவனை நினைந்து நினைந்து அவரது மனமும் அறிவும் தூய்மை பெற்றது. பிரம்மலோகம் சென்ற நாரதர் சிவ தத்துவத்தை பற்றிய ஞானத்தை முழுமையாக பெற விரும்பி பிரம்மதேவரை பக்தியோடு பலவாறாக துதித்து வணங்கி சிவ தத்துவத்தை பற்றி கேட்கலானார். அச்சமயம் நாரதரது இதயம் சிவ பரம்பொருளது பக்தியில் நெகிழ்ந்திருந்தது. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, பிரம்மத்தின் சொரூபத்தை நன்கு அறிந்தவரான தாங்கள் பிதாமகர், ஜகத்பிரபு என்று அழைக்கப்படுபவர். தங்கள் திருவருளால் ஸ்ரீமன் நாராயணரது உயர்ந்ததான பெருமையை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டேன். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், ஆற்றற்கரிய தவ மார்க்கம், தான மார்க்கம் மற்றும் உயர்ந்த தலங்களை பற்றிய சிறந்த மார்க்கம் ஆகியன பற்றி கேட்டு தெளிந்தேன். ஆனால் இன்று வரை சிவ தத்துவத்தை பற்றி அறிந்திலனே. சிவபூஜையின் வழிமுறைகளும் தெரியாது. ஆகவே எம்பெருமானே, தாங்கள் நான் முன்பு கேட்டவைகளை பற்றியும் மற்றும் சிவப்புகள் பாடும் சரிதங்கள், அவரது சுரூபத்தின் உண்மை விளக்கம், அவர் தோன்றியது, உமையம்மை தோன்றியது, அவர்களது திருமணம், இல்லற நிலை மற்றும் உள்ள திருவிளையாடல்கள் ஆகியன பற்றியும் கூற வேண்டும். சிவன் உமை ஆகிய இருவரின் தோற்றமும் திருமணமும் பற்றி சற்று விளக்கமாகவே கூற வேண்டும். முருகனின் திரு அவதாரம் பற்றியும் கூற வேண்டும். இறைவா, இவற்றை பற்றிய விளக்கங்களை முன்னமேயே பலரிடம் இருந்து கேட்டிருந்தும் மனம் நிறைவு கொள்ளவில்லை. ஆகவே தங்களை சரணமடைந்துள்ளேன், கருணை புரியுங்கள். இவ்வாறு தன் மகனான நாரத முனிவர் வேண்டவே அகில உலகங்களும் பிதாமகர் என்று போற்றும் பிரம்மதேவர் கூறலானார். அத்தியாயம் 6. பிரம்மதேவர் கூறுகிறார், அந்தனரே, தேவரிஷிகளில் சிறந்தவரே, உங்கள் மனம் எப்பொழுதும் அகில உலகங்களுக்கும் நலன் செய்வதிலேயே குறியாக உள்ளது. நீ இப்பொழுது உலக நலனுக்கெனவே உயர்ந்ததொரு கேள்வியை கேட்டிருக்கிறீர். இதனால் அகில உலக மக்களது பெரும் பாவங்களும் எரிந்து சாம்பலாகும். தோற்றமும் முடிவும் புரியாத அந்த சிவ தத்துவத்தை கூறுகிறேன். சிவ தத்துவம் மிக உயர்ந்ததும் வியப்புக்கு உரியதும் ஆகும். மகாப்பிரளயம் ஏற்பட்ட போது அனைத்து சராச்சரங்களும் அடங்கிய இவ்வுலகம் அழிந்து போயிற்று. எங்கும் ஒரே இருட்டு. சூரியனோ சந்திரனோ புலப்படவில்லை. பிற கிரகங்களும் நட்சத்திரங்களும் எங்கென தெரியவில்லை. இரவு பகல் இல்லை. நிலம் நீர் காற்று தீ என்பனவைகளும் திறன் இழந்தன. முக்கிய தத்துவமான இனம் புரியாத பிரகிருதியின் தொடர்பற்ற வெறும் ஆகாயம் மட்டும் மீதியாக இருந்தது. வேறு எந்த பூதங்களும் காண கிடைக்கவில்லை. அதிருஷ்டம் அதாவது காண கிடைக்காதன பற்றிய இருப்பும் தெரியவில்லை. சப்தம் அதாவது ஒலி, ஸ்பர்சம் அதாவது தொடு உணர்ச்சி இரண்டும் ஒன்றாக மறைந்துவிட்டன. ரூபம் ரசம் கந்தம் ஆகியனவும் மறைந்தன. திக்குகள் புலனாகவில்லை. இவ்வாறு எங்குமே ஊசி கொண்டும் பிளக்க இயலாத கும்மிருட்டு. இவ்வாறு இருக்கையில் ஓம் தத் சத் பிரம்ம என்கிற சுருதியில் உள்ள சத் என்பது மட்டுமே மீதியாக இருந்தது. அது இது இம்மாதிரி எது என்று குறித்து காட்டும் தன்னையுடைய தோன்றி மறையும் உலகும் இல்லை. அப்பொழுது சத் என்பது மட்டுமே இருந்தது. அதைத்தானே யோகிகள் தங்கள் இதயாகாசத்தில் எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சத் என்பது மனத்திற்கு எட்டாதது. சொல்லும் அதன் பக்கம் செல்லாது. பெயர் அற்றது. உருவமோ நிறமோ அற்றது. அது பருத்ததோ மெலிந்ததோ அல்ல. குட்டையோ நெட்டையோ அல்ல. பாரமோ லேசோ அல்ல. குறைவோ நிறைவோ அற்றது. சுருதிகளும் உள்ளது என்று மட்டும்தான் கூறுகின்றன. அது இருப்பதுதான் அதன் இருப்புக்கு நிரூபணம். அதை பற்றி இதற்கு மேல் விவரிக்க சுருதிகளுக்கும் திறன் இல்லை. அது உண்மையானது. ஞானமே வடிவானது. எல்லையற்றது. ஆனந்தமயமானது. எங்கும் ஒளிமயமானது. அளவிடற்கடங்காதது. தனக்கென தனி ஆதாரமற்றது. மாறுபாடற்றது. உருவமற்றது. குணமற்றது. யோகிகளால் மட்டும் அறியத்தக்கது. எங்கும் நீக்கமர நிறைந்தது. அனைத்திற்கும் காரணமானது. விகற்பமற்றது. தொடக்கமும் முடிவும் அற்றது. மாயைக்கு ஆட்படாதது. துன்பமற்றது. ஒப்பற்றது. முன்னை பழமைக்கும் முன்னை பழமையானது. எல்லையற்றது. குவிதலும் மலர்தலும் அற்றது. எந்த பரபிரம்மத்தை பற்றி அறிவொளி கொண்டோ அறிவொளி அற்றோ முன் கூறியவாறு மனமெட்டியவாறு ஊகிக்க முடிந்ததோ அந்த பரபிரம்மம் சில காலம் கழித்து படைப்பு தொடங்கும் முன் தானே இரண்டாக ஆக வேண்டுமென விரும்பியது. அதாவது தான் பலவாறாக ஆக வேண்டுமென எண்ணியது. சோகாமயத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி என்பது ஸ்ருதி. உருவற்ற பரம்பொருள் தன் திருவிளையாடலான சக்தி கொண்டு ஒரு திருவுருவை கற்பித்துக் கொண்டது. இத்திருவுருவோ அனைத்து நற்குணங்களும் கொண்டது. அனைத்து அறிவும் ஒருங்கே கொண்டது. மங்களமான ஸ்வரூபமானது. எங்கும் நீக்கமர நிறைந்தது. அனைத்துருவும் ஒருங்கே கொண்டது. எங்கும் ஒரே நோக்கு உடையது. எதையும் காணும் திறன் கொண்டது. எதையும் செய்யும் திறன் உடையது. அனைத்து உலகம் வணங்கும் தகைமை உடையது. அனைத்திற்கும் முதன்மையானது. அனைத்தும் அருள்வது. ஒழுக்கத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் இதயமானது. இவ்வாறு தூய்மையான பகவானது சுரூபத்தை கற்பனை செய்து அனாதியான ஒப்பற்ற எல்லையற்ற அனைத்தையும் ஒளிரச் செய்கிற எங்கும் நிறைந்த சின்மயமான அழிவற்ற பரம்பொருளான பரபிரம்மம் மறைந்தது. ஓர் உருவற்ற பரபிரம்மமான அப்பரம்பொருளின் சின்னயமான திருவுருமே பகவான் சதாசிவன் ஆகும். ஓர் உருவம் அற்ற பரபிரம்மமான அப்பரம்பொருளின் சின்மயமான திருவுருவமே பகவான் சதாசிவன் ஆகும். பழங்கால சான்றோர்களான அறிஞர்கள் அவரையே ஈஸ்வரன் என்கின்றனர். தனித்து எங்கும் உலாவி திருவிளையாடல் புரியும் அந்த சதாசிவன் தன் திருமேனியிலிருந்தே தானாகவே தன் சுரூபமாயுள்ள சக்தி தத்துவத்தை தோற்றுவித்தார். சிவமும் சக்தியும் என்றென்றும் தெரியாதது. அந்த பராசக்தியையே பிரதானம் பிரகிருதி குணவதி மாயை புத்தி தத்துவத்தை தரும் தாய் விகாரமற்றவள் என்றும் அம்பிகை என்றும் அழைக்கின்றனர். இவளையே பிரகிருதி சர்வேஸ்வரி முத்தேவர்களையும் ஈன்றவள் நித்யை மூலகாரணி என்றும் அழைப்பது உண்டு. சதாசிவ தத்துவத்திலிருந்து தோன்றிய அச்சக்தி தேவிக்கு எட்டு திருக்கைகள். அவளது திருமுகமே தனித்ததொரு அழகு. அவள் உருத்தியின் திருமுக மண்டலம் ஆயிரம் நிலவுகளின் வெளிகொண்டது. திருமேனி முழுவதும் பல பல திரு ஆபரணங்கள். இதனால் அவளது ஒளி மேலும் பன்மடங்காகிறது. பல்வேறு நடைகளை கொண்டவள், பல பல அஸ்திர சஸ்திரங்கள் ஏந்தியவள், அன்றலர்ந்த செந்தாமரை கண்கள் உடையவள். ஒளிவெள்ளமாக இருக்கும் அம்பிகை அனைத்துக்கும் தோற்றுவாள். என்றும் செயலாற்றி வருபவள். ஒருவளா இருப்பினும் மாயையான அவள் சிவத்தின் சேர்க்கையாள் பலவாறாக ஆகிறாள். சதாசிவனான இறைவனை பரமபுருஷன், ஈஸ்வரன், சிவன், சம்பு, மகேஸ்வரன் என்றெல்லாம் அழைக்கின்றனர். தலையில் ஆகாய கங்கை, நெற்றியில் மூன்றாம் பிறை நிலா, மூன்று மூன்று கண்களை உடைய ஐந்து திருமுகங்கள், தெளிந்த மனம், பத்து திருக்கைகள், முத்தலை சூலம் கையில், பாலன்ன வெளுத்த திருமேனி, உடல் முழுவதும் திருநீரு, காலரூபரான அந்த பிரம்மமே ஒருமுறை சக்தியோடு இணைந்து சிவலோகம் என்னும் க்ஷேத்திரத்தை நிர்மாணித்து அவ்வுயர்ந்த க்ஷேத்திரம்தான் காசி என்று ஆகியது. அது முக்தித்தலம். அனைத்திலும் உயர்ந்ததாக பூமியின் தொடுதல் இன்றி தனித்து நிற்பது. காதலன் காதலியாக, சிவ சக்தியாக, ஆனந்தமே வடிவாக அத்தலத்தில் இறைவன் நித்தியவாசம் செய்கிறார். காசி பரமானந்தமே வடிவானது. பிரணய காலத்திலும் கூட சிவனும் சக்தியும் ஒருங்கே இங்கே இணைபிரியாது கூடியிருந்து அருள்கின்றனர். இறைவனது சாநித்தியம் இங்கிருந்து அகல்வதே இல்லை. ஆகவே அறிஞர்கள் இதனை அபிமுக்த க்ஷேத்திரம், அதாவது பிரிதல் அற்ற திருத்தலம் என்கின்றனர். ஆனந்தத்தை அள்ளித்தருவது இந்நகரம். ஆகவேதான் மருவேந்திய முதல்வன் முதலில் இதற்கு ஆனந்தவனம் என்று பெயர் சூட்டினார். அதன் பின்தான் அபிமுக்த தலம் என்று பெயரோங்கியது. தேவரிஷியே, ஒரு சமயம் இந்த ஆனந்தவனமான காசித்தலத்தில் அம்மையும் அப்பனுமாக திருவிளையாடல்கள் புரிந்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு மனிதனை படைத்தால் என்ன? இப்படைப்பு தொழிலான பெருத்த பாரத்தை அவன் தலையில் சுமத்தி நாம் இருவரும் இக்காசி என்பதையிலேயே இருந்து கொண்டு முக்தி நெறிக்கானதை செய்வோமே. அவன் நமது அருளால் அனைத்தையும் படைத்து காத்து கரந்து அருளட்டுமே என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. மனமோ ஒரு பெரும் கடல் போன்றது. அதில் சிந்தை, அதாவது எண்ணங்கள் என்னும் பெரு அலைகள் தோன்றி மறைந்து அதை அலைக்கழிக்கின்றன. இதில் சத்துகுணம் என்னும் ரத்தனங்கள், தமோகுணம் என்னும் பெருத்த முதலைகள், ரஜோகுணம் என்னும் பவளங்கள் நிறைந்துள்ளன. அகன்று பறந்துள்ள எண்ணமாகிற இப்பெருங்கடலை சிறிதாக்கி நாம் இருவரும் நம்மால் தோற்றுவிக்கப்படுகின்ற அம்மனிதனுடைய பொறுப்பில் அனைத்தையும் ஒப்படைத்து சுகமாக இருப்போமே. இவ்வானந்தவனமான காசி என்பதையில் அலைந்து திரியும் நம்முடைய மனமோ இங்கு வந்து ஒரு நிலைப்பட்டுள்ளது. வெளி உலகமோ சிந்தையில் மூழ்கி தவிப்பது போலுள்ளது. இவ்வாறு தன் சக்தியான உமையம்மையோடு சேர்ந்து நிச்சயித்த சிவபெருமான் தனது இடபாகத்தின் பத்தாவது அங்கமான திருவடியை அமுதத்தால் தேய்த்தார். அதிலிருந்து மூவுலகிலும் ஒப்பற்ற அழகிய ஒருவன் தோன்றினான். அவன் அமைதியானவன். அங்கிருந்து மூவுலகிலும் ஒப்பற்ற அழகிய ஒருவன் தோன்றினான். அவன் அமைதியானவன், சத்துகுணம் நிறைந்தவன், மிடுக்காக உள்ளவன். முனிவரே, பொறுமை என்னும் குணம் நிறைந்த அவனோடு ஒப்பிட மூவுலகில் தேடியும் ஒருவனும் கிடைக்கவில்லை. அவனது ஒளியோ இந்திர நீலமணி போன்று நீலமானது. ஒவ்வொரு அங்கமும் அழகுரை இருந்தது. கண்களோ அன்றலர்ந்த செந்தாமரையை ஒத்தன. திருமேனியில் பொன்னன ஒளிரும் இரண்டு பொன்னாடைகள் அழகு கூட்டின. தோள்களோ தோல்வியே காணாதவை போல் இருந்தன. இவ்வாறு அழகுர மெளிரும் அம்மனிதன் சிவபரம்பொருளை வணங்கி குரலுற்றான். இறைவா, எனக்கொரு பெயலும் பெயரும் செயலும் தாருங்கள். இதை கேட்ட சிவபெருமான் புன்னகை புரிந்த வண்ணம் மேகவொலியோ என்னுமாறு கம்பீரமாக கூறத் தொடங்கினார். சிவபெருமான் கூறுகிறார், குழந்தாய், எங்கும் நீ பரவி நிற்பதால் நீ விஷ்ணு என்று புகழ் பெறுவாய். இது தவிர உனக்கு இன்னும் பல பல திருப்பெயர்கள் உண்டு. அவை அனைத்தும் அடியார்களுக்கு நலன் அளிப்பனவாகும். நீ உறுதியாக இருந்து உயர்ந்த தபத்தை செய். ஏனெனில் தவன்தான் அனைத்து காரியங்களையும் பயன் உடையதாக்குவது. இவ்வாறு கூறிய சிவபெருமான் மூச்சுக்காற்றின் வழியே அவருக்கு வேதங்களை அளித்தார். தன் சிறப்பு இயல்புகளில் இருந்து, அதாவது பெருமைகளிலிருந்து என்றுமே நழுவுதல் அற்ற ஸ்ரீ விஷ்ணு பகவான், அதாவது அச்சுதன், சிவனை வணங்கி பெருந்தபத்தை மேற்கொண்டார். சிவபெருமானும் உமையம்மை மற்றும் சிவகணங்களோடு அங்கேயே மறைந்தருளினார். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் நீண்ட காலம் வரை 12,000 வருடங்கள் பெருந்தபத்தை செய்யலானார். இவ்வாறு கடுந்தமும் புரியும் ஸ்ரீ விஷ்ணுவின் திருமேனியிலிருந்து சிவனது மாயையால் பலவாறான நீர்ப்பெருக்கு உண்டாகி ஆகாயம் முழுவதும் பரவியது. பிரம்மஸ்வரூபமான நீரை தொட்டாலே பாவங்கள் அனைத்தும் பறந்தோடும். அப்பொழுது தவத்தினால் களைத்த ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்நீரிலேயே சயனித்தார். அவர் வெகுகாலம் மகிழ்ச்சியோடு அதிலேயே இருந்தார். நாரம் எனில் நீர், அதிலேயே படுத்திருந்ததால் அவர் சுருதிகுளோடு தொடர்புள்ள நாராயணன் என்னும் திருப்பெயர் அடைந்தார். அச்சமயம் பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணரை தவிர வேறு எந்த ஒன்றும் இல்லை. அந்த ஸ்ரீமன் நாராயணரிடமிருந்து அப்போதைக்கப்போது அனைத்து தத்துவங்களும் தோன்றின. முனிவரே, அந்த தத்துவங்கள் தோன்றியதை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம் தோன்றியது. அதிலிருந்து சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்கள் தோன்றின. இதிலிருந்த குணத்திற்கேற்ப சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்பன மூன்றும் தோன்றின. இவ்வகங்காரங்களிலிருந்து சப்தம், ஸ்பரசம், ரூபம், ரசம், கந்தம் என்னும் ஐந்து தன்மாத்திரைகள் தோன்றின. இவற்றிலிருந்து நிலம், நீர், ஆகாயம், ஒளி, காற்று என்னும் ஐம்பெரும் பூதங்கள் தோன்றின. அதே சமயத்தில் ஞானேந்திரியங்களான அறிவு புலன்கள், அதாவது அகப்புலன்கள் ஐந்தும், கர்மேந்திரியங்களான செயற்புலன்கள், அதாவது புறப்புலன்கள் ஐந்தும் தோன்றின. முனிவரே, இதுவரை தத்துவங்களை பற்றி கூறினேன். இதில் புருஷ தத்துவம் தவிர மற்றவை பிரகிருதியிலிருந்து தோன்றினவையே. ஆகவே இவை அனைத்தும் ஜடமே. தத்துவங்கள் மொத்தம் 24. இவ்24 தத்துவங்களையும் ஒன்றாக கூட்டி தன்மயத்தில் வைத்துக் கொண்டு பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணர் சிவ பரம்பொருளின் இச்சைக்கேற்ப பிரம்மரூபமான அப்பெருங்கடலில் அரிதுயல், அதாவது யோக நித்திரை கொண்டார். அத்தியாயம் 7. பிரம்மதேவர் கூறுகிறார், தேவரிஷியே, ஸ்ரீமன் நாராயணர் அவ்வாறு பெருங்கடலில் அரிதுயில் கொண்டபோது அவருடைய தொப்புளில் இருந்து சிவபெருமானின் இச்சைப்படி ஒரு பெரிய தாமரை பூ தோன்றியது. அதற்கு ஏராளமான தாமரை நாளங்கள் இருந்தன. கர்ணிகார புஷ்பம் போல் வெளிரிய சிவப்பு நிறம், அகல நீளங்கள் எண்ணற்ற யோஜனை அளவு, கோடி சூரியர்கள் உதித்தார் போன்ற ஒளிபடைத்தது. ஒப்பற்ற அழகும் உயர்ந்த தத்துவங்களும் கொண்டது. அற்புதத்திற்கும் அற்புதமானது. பார்க்க தவிட்டாத அழகுடையது, ஒப்புயர்வற்றது. இதற்கிடையில் நலன்கிணைய விளையும் பரமசிவன் முன்போலவே முயற்சியோடு தனது வலது பக்கத்திலிருந்து என்னை தோற்றுவித்தார். முனிவரே, மகேஸ்வரனான அவ்விறைவன் அவரது மாயையில் மயங்கி ஸ்ரீமன் நாராயணரது நாவிக்கமலத்திலிருந்து என்னை தோன்றச் செய்தார். இவ்வாறு பகவானது திருநாவிக்கமலத்திலிருந்து அவரது திருமகன் என்னுமாறு ஹிரண்ய கர்ப்பனான நான் தோன்றினேன். நான்கு முகங்கள் தோன்றின. உடல் சிவந்தது. நெற்றியில் முப்பிரியாக திருநீரு. சிவருமானது மாயையில் மயங்கியதால் எனது ஞான சக்தியான அறிவு மிகவும் மெலிவுற்றது, வலி இழந்தது. அந்த திருத்தாமரையே என்னை பெற்ற தந்தை என நினைத்தேன். எனக்கு வேறொன்றும் தெரியாது. நான் யார், எங்கிருந்து வந்தேன், எனது செயல் என்ன, நான் யாருடைய பிள்ளையாக தோன்றினேன், என்னை படைத்தது யார்? இவ்வாறு பலவாறான ஐயங்களை கொண்ட என் மனதில் ஓர் எண்ணம் உதித்தது. நான் ஏன் மோகத்தில் வீழ்ந்தேன்? இந்த தாமரையின் நாளம் இப்பெருநீரின் உள்ளேதானே உள்ளது. ஆகவே அதன் உற்பத்தி இடத்தை கண்டால் என்னை படைத்தவனும் அங்குதானே இருப்பான். எனவே என்னை தோற்றுவித்தவனை கண்டுபிடிப்பது எளிதுதான். இவ்வாறு எண்ணிய நான் அத்தாமரை நாளத்தின் உள்வழியே இறங்கினேன். அவ்வாறு இறங்கி அதன் ஒவ்வொரு நாளமாக தேடினேன். நூற்றுக்கணக்கான வருடங்கள் தேடினேன். ஆனால் என்னால் அத்தாமரை கொடியின் உற்பத்தி தானத்தை காண முடியவில்லை. பின்பு மிகுந்த சந்தேகமுற்று மறுபடியும் அக்கொடியின் வெளியே ஏறிய தாமரையை அடைய முயற்சித்தும் முடியவில்லை. இப்பொழுது நான் மேலும் மயக்கமுற்றேன், மோகமுற்றேன். அப்பொழுது சிவபெருமானது திருவுள்ளப்படி ஆகாயத்தில் தவம் செய் என்ற மங்களமான ஓர் ஒலி கேட்டது. அது எனது மோகத்தை அழித்தது. அவ்வொலி கேட்ட நான் என்னை தோற்றுவித்த என் தகப்பனை தரிசிக்க விரும்பி முழு முயற்சியுடன் 12 ஆண்டுகள் கடும் தவம் செய்தேன். அப்பொழுது எனக்கு அருள் புரிய வேண்டி 4 திருக்கைகளுடன் செந்தாமரை கண்ணரான ஸ்ரீமன் நாராயணர் என் எதிரில் தோன்றினார். 4 திருக்கரங்களிலும் சங்கு, சக்கரம், கதை, தாமரை மலர் என்று இருந்தார். திருமேனியோ நீலத்திருமேனி, அறையில் பீதாம்பரம், தலையிலே திருமகுடம், உடல் முழுவதும் திரு ஆபரணங்கள், திருமுகமோ அன்றளர்ந்த அழகிய செந்தாமரை. கோடி மன்மதர்கள் போன்ற எழில்மிக்க அவரை கண்ட என் மனம் மயங்கியது, வியந்தது. நீருண்ட மேகம் போன்ற கருநீர நிறமும் புன்னிறமும் கலந்த திருமேனியும் 4 திருக்கரங்களும் கொண்டு காட்சியளித்த அனைத்து ஜீவராசிகளின் உள்ளும் விளங்கும் சத் அசத் சுரூபரான ஸ்ரீமன் நாராயணரை என் எதிரில் கண்ட நான் பெருமகிழ்ச்சி கொண்டேன். சிவபெருமானின் திருவிளையாடலால் எங்களுக்குள் வாதப்போர் நிகழ்ந்தது. நம் இருவருள் யார் உயர்ந்தவர் என்பது பற்றி அப்பொழுது எங்கள் இருவருக்கிடையில் ஒரு பெரிய அக்னித்தம்மும் தோன்றியது. சிவபெருமானின் திருவிளையாடலால் எங்களுக்குள் மாதப்போர் நிகழ்ந்தது. நம் இருவருள் யார் உயர்ந்தவர் என்பது பற்றி அப்பொழுது எங்கள் இருவருக்கு இடையில் ஒரு பெரிய அக்னி ஸ்தம்பம் அதாவது ஜோதிலிங்கம் தோன்றியது. நான் அன்னமாகவும் நாராயணர் வராகமாகவும் உருவெடுத்து அக்னிஸ்தம்பத்தின் திருமுடியை நானும் திருவடியை நாராயணரும் தேட முற்பட்டோம். ஆதி அந்தமில்லா அவ்வருட்பெரும் ஜோதியின் ஆதியையும் அந்தத்தையும் ஆயிரம் வருடங்கள் தேடியும் காண இயலாமல் களைத்து திரும்பினோம். சிவ மாயையில் மதிமயங்கிய நாங்கள் இருவரும் அந்த ஜோதிர்லிங்கத்தின் நாற்புறமும் வீழ்ந்து வணங்கினோம். பின்புதான் இந்த ஜோதித்தம்பம் எது என்பது பற்றி யோசிக்கலானோம். அதற்கென்று ஒரு பெயரோ செயலோ இல்லை. ஆகவே அது எதுவென்று நிச்சயித்து கூற முடியவில்லை. ஆனா பெண்ணா அலியா என்றொரு நிச்சயிக்க இல்லாத தத்துவம் இங்கு இம்மூன்றையும் கடந்ததொரு லிங்கமாக காண்கிறதே. தியான யோகத்திலும் இது இதுதான் என்று நிச்சயிக்க முடியவில்லையே. ஆகவே நாங்கள் இருவரும் மனதிலே ஒருநிலைப்படுத்திக் கொண்டு அந்த அக்னி தம்பத்தை வணங்கி, இறைவனே, தங்கள் சுரூபத்தை நாங்கள் இருவரும் அறியவில்லை. தாங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நாங்கள் தங்களை வணங்குகிறோம். மகேசனே, தாங்கள் கருணை கூர்ந்து உடனே தங்கள் உண்மை சுரூபத்தை காட்டியருள வேண்டும் என வேண்டியவாறு, முனிவரே, அகங்காரம் கொண்ட நாங்கள் இருவரும் 100 ஆண்டுகள் அவரை வணங்கிய வண்ணம் இருந்தோம். அத்தியாயம் 8. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவர்களில் சிறந்த நாரதரே, செருக்கு தொலைந்த நாங்கள் இருவரும் ஜோதிலிங்க வடிவாக தோன்றிய அந்த பரம்பொருளை நேரிலே காண விரும்பி வணங்கி நின்றோம். சிவபெருமானோ ஏழை பங்காளன், செருக்குற்றவர்களின் செருக்கை தொலைப்பவர், அனைவருக்கும் பிரபுவானவர், அழிவற்றவர். இவ்வாறு இறைவன் எங்கள் மேல் கருணை கொண்டு ஓம் ஓம் என்கின்ற ஒலியை தன்னிடமிருந்து தோற்றுவித்தார். வேதம் ஓதுகையில் கையாளப்படும் உதாத்தம் அனுதாத்தம் பிருதம் என்னும் உரி உச்சரித்தலில் 3 மாத்திரை அளவுள்ள ஒலியாக பிருதமாகவும் நன்கு தெளிவாக கேட்கும்படியாகவும் இருந்தது. பெருத்த ஒலியாக கேட்கப்பட்ட அந்த நாதத்தை அது என்னவாக இருக்கும் என்று சிந்தித்த நாராயணர் மனமகிழ்ச்சி கொண்டார். அவருக்கு பகை என்பதேது? தேவர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுபவர் அல்லவா அவர். அவர் அந்த ஜோதிலிங்கத்தின் வலதுபுறம் அனைத்திற்கும் முதல் எழுத்தான பழையதான அகாரத்தையும் இடதுபுறம் உகாரத்தையும் நடுவில் மகாரத்தையும் முடிவில் ஓம் என்னும் நாதத்தையும் நேரில் கண்டு அனுபவித்தார். வலதுபுறத்தில் தோன்றிய முதல் எழுத்தான் அகாரம் சூரிய மண்டலம் போல் உயர்ந்தது. இடதுபுறம் பார்க்கவே அங்கு உகாரம் கொழுந்து விட்டறியும் அக்னி போல் பிரகாசித்தது. அதே போல நடுவில் காணப்பட்ட மகாரம் சந்திரமண்டலம் போல நில ஒளியுடன் ஒளிர்ந்தது. மேலே பார்த்தபோது தூய்மையான படிகமணியை போல் ஒளிரும் பரபிரம்மத்தை கண்டார். அது துரியாதீதமானது. கர்மமலம் மாயாமலம் ஆணவமலம் என்னும் மும்மலங்கள் அற்றது, நிற்களமானது, தொல்லையற்றது, இரண்டற்றது, ஒப்பற்றது, சூன்யமானது, அகம்புறம் என்னும் வேறுபாடற்றது, வேதமும் உடையது, உலகின் உள்ளும் புறமும் பரவியது, முதலும் முடிவும் நடுவும் அற்றது, ஆனந்தத்தின் முதல் தோற்றுவாய், அனைத்திற்கும் முக்கிய ஆதாரமானது, சத்தியமானது, ஆனந்தமானது, அமுதமயமானது. இவ்வாறான பரபிரம்மத்தை கண்டார். அப்பொழுது ஸ்ரீஹரி, இந்த அக்னித்தம்பம் எங்கிருந்து இங்கு தோன்றியது? நாம் இதை பரீட்சை செய்து பார்ப்போம். நான் இத்தீத்தம்பத்திற்கு கீழே சென்று பார்ப்பேன் என்று நினைத்து வேதம் மற்றும் அதன் ஒலி ஆகிய இரண்டுமாக கலந்த பரம்பொருளான சிவத்தை நினைக்கிறானார். அப்பொழுது ரிஷி கூட்டங்களுக்கெல்லாம் தலைமையாக இருப்பவர் போன்றதொரு ரிஷி அங்கே தோன்றினார். அவர் வாயிலாக அங்கு தீத்தம்பமாக ஜோதிர்லம்பம் லிங்கமாக தோன்றியது சாக்ஷாத் பரபிரம்மமான ஸ்ரீ மகாதேவனே என்று அறிந்தார். மனத்திற்கு எட்டாத ஸ்ரீ ருத்ரரே அவர். மனமும் சொல்லும் எங்கு தேடியும் காண கிடைக்காத திரும்ப வரும் அந்த ஸ்ரீ ருத்ரரே பரபிரம்ம பரமாத்மாவான சிவபிரம்மருள். அவரை குறிப்பிடுவதான வாசகமே ஓரிடத்தான ஓம் என்னும் பிரணவம். பிரணவம் வாசகன், சிவம் அதன் வாட்சியம் அதாவது வாசகத்தின் பொருள். அனைத்திற்கும் பரமகாரணம் ரிதம் சத்தியம் ஆனந்தம் அமுதரூபன் என்னும் பரத்திற்கும் பரனாக பரபிரம்மமாக விளங்கும் சிவனே ஏகாட்சரமான பிரணவத்தின் வாட்சியன் அதாவது பிரணவத்தால் சுட்டிக்காட்டப்படுபவன். பிரணவத்தின் முதல் எழுத்தான அகாரத்திலிருந்து உலகினுக்கு உற்பத்தி தானமான விதை வடிவான பகவான் பிரம்மதேவனை அறியலாம். இரண்டாவது எழுத்தான உகாரத்திலிருந்து அனைத்திற்கும் உயர்ந்த காரணமான பகவான் ஸ்ரீமன் நாராயணனையும் மூன்றாவது எழுத்தான மகாரத்திலிருந்து திருநீலகண்டரான சிவனையும் அறியலாம். அகாரம் படைப்பது, உகாரம் மயக்கத்தை அளிப்பது, மகாரம் எப்பொழுதும் அருள்வது. மகாரத்தால் குறிக்கப்படும் எங்கும் பரவி நிற்கும் சிவபெருமான் பீஜமான விதையை உடையவன். அகாரத்தால் குறிக்கப்படும் பிரம்மனான நான் பீஜம், அதாவது விதை. உகாரமாக குறிக்கப்படும் ஸ்ரீஹரி அனைத்திற்கும் தோற்றுவாய். பிரதானத்திற்கும் புருஷனுக்கும் தலைவரான மகேஸ்வரனோ பீஜத்திற்கு, அதாவது தோற்றுவிக்கும் விதைக்கு தலைவன். அவரே விதையும் தோற்றுவாயும் ஆவார். அவரையே நாதம் என்கிறோம். அனைத்தும் அவருள் அடக்கம். விதையான பீஜத்தை உடைய சிவனே, விதையான பீஜத்தை உடைய சிவனே தன் விருப்பப்படி பீஜமான விதையை பல ரூபங்களில் பிரித்து வைக்கிறார். விதைக்கு முதலாளியான பீஜியான பகவான் மகேசனது லிங்காகாரத்திலிருந்து அகாரமான பீஜம், அதாவது விதை தோன்றியது. அது உகாரம் என்னும் யோனியான தோற்றுவாயில் வைக்கப்பட்டு நாற்புறமும் வெகுவாக வளர்ந்து பரவியது. அவ்விதை புன்னிறமாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். அதைத் தவிர வேறு எந்த ஓர் அடையாளமும் கூற முடியாது. தெய்வீகமான அவ்விதை, அதாவது அண்டம், வெகு காலம் நீரிலேயே இருந்தது. 1000 வருடங்கள் கழித்து அவ்வண்டம் இரண்டாக பிளந்தது. நீரிலே இருந்த அந்த அண்டமே பிறப்பற்ற பிரம்மதேவனின் உற்பத்தி இடம். சாக்ஷாத் பகவான் சிவனது உந்துதலால் தான் அது இரண்டாக பிளந்தது. இந்நிலையில் அதன் மேல்பாகம் அழகான பொன்னிறமுள்ள கபாலமாக, அதாவது மூடியாக திரிலோகமாக ஆயிற்று. கீழ்பாகமான கபாலம் மூடி 5 இலக்கணங்கள் கொண்ட பூமியானது. இந்த அண்டத்திலிருந்து நான்முகனான பிரம்மதேவர் தோன்றினார். அவர் க என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறார். அனைத்து உலகங்களையும் படைப்பவர் அவரே. இவ்விதமாக பரமசிவனை அகார உகாரம் அகாரமான 3 உருவங்களிலும் வர்ணிக்கப்படுகிறார். இவ்வெண்ணத்தில் தான் ஜோதிலிங்க வடிவாக தோன்றிய பரமசிவன் ஓம் ஓம் என்று கூறினார். யஜுர்வேதத்தில் உள்ள உயர்ந்த மந்திரமும் இதைத்தான் கூறுகிறது. யஜுர்வேதத்தில் உள்ள இம்மந்திரத்தை செவியுற்ற ருக்மந்திரங்களும் சாம மந்திரங்களும் ஸ்ரீமன் நாராயணனே, ஸ்ரீ பிரம்மதேவனே, இதுதான் முற்றிலும் சரியான உண்மை என்று வெகுமானத்துடன் கூறின. இவ்வாறு சிவபெருமானது உண்மை நிலையினை அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் சக்தியில் தோன்றிய மந்திரங்களால் நலம் விளைவதிலேயே ஒன்றிய மகாதேவனான பரமசிவனை துதித்தார். இச்சமயத்தில் அனைத்து உலகங்களையும் காத்தருளும் ஸ்ரீமன் நாராயணன் அழகும் அற்புதமும் கொண்ட மற்றொரு திருமேனியையும் கண்டார். முனிவரே, அத்திருமேனியோ 5 திருமுகங்களும் 10 திருக்கரங்களும் கொண்டு கற்பூரம் போல் தூய வெண்மையாக இருந்தது. நாற்புறமும் ஒளி வீச பல பல திருவாபரணங்கள் அணிந்து விளங்கியது. பராக்கிரமே திருவுருவெடுத்ததா, அல்லது உதாரமான பெருங்குணந்தானா? உத்தமனுக்குள்ள இலக்கணங்கள் அனைத்தும் நிரம்பி விளங்கும் சிவபெரும்பொருளின் அவ்வுயர்ந்த திருமேனியைக் கண்டு நானும் ஸ்ரீமன் நாராயணனும் பெற வேண்டிய பெரும் பயனை பெற்றவரானோம். இப்பொழுது பரமேசனான மகேசன் உரிமையான திருமேனியோடு புன்சிரிப்பு மெடிர எங்கள் எதிரில் தோன்றினார். அகாரம் அவரது தலை, ஆகாரம் நெற்றி, இகாரம் வலக்கண், ஈகாரம் இடதுகண், உகாரம் வலது காது, ஊகாரம் இடது காது, ருகாரம் வலது கண்ணம், ருகாரம் இடது கண்ணம், ருவும் மூக்கின் 2 துவாரங்கள். ஏகாரம் எங்கும் நிறைந்து விளங்கும் அவ்விறைவனின் மேல் உதடு, ஐகாரம் கீழ் உதடு, ஓகாரமும் ஔகாரமும் மேற்பல்வரிசையும் கீழ்பல்வரிசையும் ஆகும். அம் அஹா என்ற 2 நாக்கும் உள்நாக்குமாகும். க முதல் என்னும் 5 எழுத்துக்களும் அவரது வலது 5 திருக்கரங்கள். ச முதலிய என்னும் 5 எழுத்துக்கள் அவரது இடது 5 கரங்கள். ட வர்க்கமும் தவர்க்கம் என்பவை அவரது திருக்கால்கள். பகாரம் பகாரம் முதல் ப திருவயிறு, ப 2 அந்த ப வலதுபுறம், பகாரம் இடதுபுறம், பகாரம் கழுத்து, மகாரமே இதயம். ய முதல் ச வரை வரையிலான 7 எழுத்துக்களும் ஒலிவடிவான அவ்வெம்பெருமானின் 7 தாதுக்கள். ஹகாரம் தொப்புள், க்ஷகாரம் ஆண்குறி. நிர்குணராகவும் சகுணராகவும் விளங்கும் பரமனின் ஒலிவடிவை உமை அம்மையோடு சேர்த்து கண்ட நானும் ஸ்ரீஹரியும் பாக்யவான்களானோம். நாத பிரம்மமயமான திருமேனி கொண்ட பரமசிவனைக் கண்டு நானும் ஸ்ரீஹரியும் அவரை வணங்கி மறுபடியும் மேல் நோக்கி பார்த்தோம். அப்பொழுது 5 கலைகள் நிரம்பி ஓங்காரத்திலிருந்து தோன்றிய மந்திரத்தை கண்டோம். அதன்பின் இறைவனது ஓம் தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்கிற உயர்ந்த மகாவாக்கிய மந்திரம் புலனாயிற்று. அது படிகம் போன்று தூயது. அதன்பின் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 பேர்களையும் தரவல்ல அறிவு வடிவேயான காயத்ரி என்றழைக்கப்படும் மகாமந்திரம் தென்பட்டது. அது 24 அக்ஷரங்களை, அதாவது எழுத்துக்களை கொண்டது. அதன்பின் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புட்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் முத்தியோர் முக்கியமாமிருதாத் என்கிற மிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் நம சிவாயா என்னும் திருவைந்தெடுத்து ஓம் நமோ பகவதே என்கிற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் சிந்தாமணி மந்திரம் தோன்றின. இம்மாதிரி ஐந்து மந்திரங்களை பெற்று பகவான் ஸ்ரீமன் நாராயணர் அவற்றை ஜபிக்கத் தொடங்கினார். ருக் யஜுர் சாமவேதங்களையே தன் சுரூபமாக கொண்ட ஈசான அதாவது வடகிழக்கு மூலைக்கு அதிபதியாக விளங்கும் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய் நிற்கும் இழகிய இதயமுடைய இதயத்தில் கொண்டு இன்புறத்தக்கவரான எளிதில் எதற்கும் புலனாகாத அழகிய இடது திருவடியை சற்றியே உயர்த்திய நாகங்களையே திரு ஆபரணங்களாக கொண்ட நாற்றிசைகளிலும் பரவிய திருவடிகளையும் திரு கண்களையும் கொண்ட வேதங்களுக்கு தலைவரான படைத்து காத்து கறந்து அருளும் நலமே விளையும் வரங்களை இனிதே வாரி வழங்கும் வரதரான தேவர்களுக்கு தேவரான சிவபரம்பொருளை நானும் என்னுடன் கூட ஸ்ரீமன் நாராயணனும் ஒன்று கூடி மனமகிழ்ச்சியோடு துதித்தோம்.